2011 ஆண்டு ஜனவரி மாத தென்றல் இதழில் கோப்பல் டெக்சஸில் இருந்து பானுமதி பார்த்தசாரதி அவர்கள் எழுதியுள்ள வினை விதைத்தவன் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். என்ன சுரேஷ், மதியம் லஞ்ச் டைத்திலிருந்தே பார்க்கிறேன், ரொம்ப டல்லாக இருக்கிறீர்கள். நான் ஹாஸ்பிட்டலில் உங்களை எப்படி கேட்பது, வீட்டில் போய் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்றாள் டாக்டர் சைலஜா, எம்டி டிஜிஓ, சுரேஷின் மனைவி. அவள் அப்போதுதான் வேலை முடித்து திரும்பியிருந்தாள். இரவு மணி 7. ஒன்றுமில்லை சைலஜா, லேசாக தலைவலி என்றான் டாக்டர் சுரேஷ், ஆங்காலஜிஸ்ட். சைலஜா அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஜுரமெல்லாம் இல்லை, ஏதாவது வேலையில் டென்ஷனாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். குளித்து சாப்பிட்டு விட்டால் நல்ல தெம்பு வந்துவிடும், நீங்கள் போய் குளித்து விட்டு வாருங்கள், டின்னர் சாப்பிட்டு விட்டு தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிவிடும். சுரேஷ் ஒன்றும் சொல்லாமல் அவளை உற்று பார்த்து விட்டு சிரித்தான். டின்னர் சாப்பிட்டு விட்டு படுத்ததுதான் தெரியும், உடம்பு ரொம்ப அசதியாக இருந்தது சுரேஷுக்கு. உள்ளம் களைப்பானால் உடலும் அதிகமாக களைத்துவிடும் போல் இருக்கிறது. திரும்பி படுத்தான். பக்கத்திலே சைலஜா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நெற்றியில் பறந்த அவள் அழகிய கேசம் காற்றில் பறந்து அவள் கண்கள் வரை வந்து போயின. அதை மெதுவாக தள்ளிவிட்டான். சின்ன குழந்தை போல் சிணுங்கினாள். உதடுகள் துடித்தன. காலை 8 மணிக்கு திருவான்மியூரில் உள்ள அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி ஓஎம்ஆரில் உள்ள அவர்கள் வேலை செய்யும் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் பெரும்பாலும் திரும்பி வர மணி 7 ஆகிவிடும். சைலஜா மிகவும் கடுமையான உழைப்பாளி. வேலை என்று இறங்கிவிட்டால் நேரம் காலம் பணம் எதுவும் பார்க்க மாட்டாள். எப்போதும் உண்மைக்காக உரிமைக்காக போரிடும் குணம், போராளி. இந்த மெல்லிய தந்தம் போன்ற உடலில் இவ்வளவு வலிமையா என்று சுரேஷ் பலமுறை வியந்திருக்கிறான். சிக்ஸ் பேக் என்ற முஷ்டியை வேடிக்கையாக காட்டுவாள். அவளை பார்த்து ரொம்ப பயப்படுவது போல் நடிப்பான். பெண் என்றால் எல்லார் குணமும் ஒரே மாதிரியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எத்தனை விதமான மாறுபட்ட குணாதிசயங்கள். ஏசி நன்றாக குளிரத் தொடங்கியது. போர்வையை இழுத்து சைலஜாவின் கழுத்து வரை போர்த்திவிட்டு அந்த அறையின் பிரெஞ்ச் டோரை திறந்து பால்கனியில் வந்து நின்றான். கடற்கரைக்கு வெகு அருகில் வீடு. இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு அலை ஓசை கேட்டது. தண்ணீர்தான் எத்தனை வடிவத்தில் பொங்கும் கடலாய், அமைதியாய் வெட்கப்பட்டு அஞ்சி நடக்கும் புதுமண பெண் போல் அழகிய நதியாய், மனமான பெண் அமைதியாய் அடக்கமாய் கணவன் பின்னால் இருப்பது போல் தேங்கி நிற்கும் ஏரியாய், கைகொட்டி சிரிக்கும் குழந்தை போல் நீர்வீழ்ச்சியாய். ஆனால் அந்த கடலின் ஓசி இப்போதெல்லாம் அவனுக்கு பிடிப்பதில்லை. சிறுவனாய் அந்த கடலருகே நின்று கொண்டிருந்த போது பெற்ற தாயால் அவன் ஏமாற்றப்பட்டான். அலைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு கிழிஞ்சல்களை பொறுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்தாள் வாசுகி, அவனை பெற்ற அம்மா. டே சுரேஷ், அதோ பார், தூரத்தில் உன் அப்பா வருகிறார், அவரிடம் இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடு என்றாள். சுரேஷ் அவன் தந்தையைப் போலவே இருப்பான், கருப்பான மெல்லிய உருவம். வாசுகி அவன் அப்பாவிடமும் பிரியமாயிருக்க மாட்டாள், சுரேஷிடமும் ஒட்டுதலாயிருக்க மாட்டாள். சுரேஷும் தந்தையிடம்தான் ஒட்டி கொள்வான். ஆதலால் அவளிடம் மறு பேச்சு பேசாமல் கடிதத்தை வாங்கி கொண்டு ஓடினான். அதற்குள் அப்பா சுந்தரம் அவனை நோக்கி வந்தார். தந்தையிடம் கடிதத்தை கொடுத்த சுரேஷ் அம்மாதான் கொடுக்க சொன்னாள் என்று காட்டும்போது அவள் அங்கே இல்லை. சுரேஷும் அவன் தந்தை சுந்தரமும் அவளை தேடிக்கொண்டு போன போது அவள் வேறு யாரோ ஒருவர் காரில் ஏறி போவதை பார்த்தனர். சுந்தரம் ஒன்றும் தோன்றாமல் தன் கையில் இருந்த கடிதத்தை பிரித்து படித்தார். 12 வருடங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் வாழ்ந்துவிட்டேன். இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது. இனி நான் எனக்காக வாழப்போகிறேன். என்னை தேட வேண்டாம், வாசுகி. கடிதத்தை படித்ததும் சுந்தரத்துக்கு அதிர்ச்சியில் ஒன்றுமே தோன்றவில்லை. வாசுகி பேரழகிதான், ஆனால் கடவுள் கொடுத்த அந்த அழகை தவிர திறமை என்று எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி, அதிலும் குறைந்தபட்ச மார்க் வாங்கிதான் பாஸ் செய்திருக்கிறாள். மேலே படிக்கவும் ஆசை இல்லை, நல்ல வழியில் தன்னை வளர்த்து கொள்ளும் எண்ணமும் இல்லை. எப்போது பார்த்தாலும் கண்ணாடியை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பாள். விலையுயர்ந்த கார்கள் போனால் மிக ஆவலுடன் பார்ப்பாள். தன்னிடம் உள்ள மாருதி 800 வைத்து திருப்தி அடையவில்லை. திருவல்லிக்கேணியில் கடற்கரைக்கு மிக அருகில், கண்ணகி சிலைக்கு மிக அருகில், வெங்கட்ரங்கம் பிள்ளை தெருவின் பக்கத்து சந்தில் அவர்கள் புறா கூண்டு அப்பார்ட்மெண்ட். எதையோ தேடி வாழ்க்கையை இழக்கிறாளே என்று மிக கோபமாகவும் பிறகு வருத்தமாகவும் இருந்தது. வாசுகி என்ற பெயருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆயிற்று என பெருமூச்சு விட்டபடி தன்மேல் சாய்ந்து நின்று ஏக்கத்தோடு பிரிந்து போகும் தாயை பார்த்தவாறு இருந்த தன் மகனை தூக்கி கொண்டார். பிறகு எவ்வளவு அவமானங்கள். எல்லாரும் வேண்டுமென்றே அக்கறையோடு விசாரிப்பது போல் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினார்கள். தவறு செய்தவள் அவள், தண்டிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அந்த திருவல்லிக்கேணி அப்பார்ட்மெண்ட்டை மாற்றினார்கள், சுரேஷின் பள்ளியை மாற்றினார்கள், சமையலுக்கு கூட வீட்டோடு சாமண்ணா என்பவரை ஏற்பாடு செய்து விட்டார். சாமண்ணா வீடு பெருக்கி துடைத்து சமையலும் முடித்து விடுவார். பாத்திரம் தேய்க்க டிஷ் வாஷரும் துணி துவைக்க வாஷிங் மிஷினும் வாங்கிவிட்டார். மேலும் ஒரு காரியம் செய்தார், வாசுகியின் போட்டோவை பெரிது பண்ணி நடு ஹாலில் சுவரில் ஆணி அடித்து மாட்டி வைத்தார். அதற்கு அழகாக ஒரு ரோஜா மாலையும் ஜரிகை மாலையும் போட்டுவிட்டார். படத்தில் வாசுகியின் நெற்றியில் பெரியதாக விபூதியும் சந்தனமும் குங்குமமும் வைத்து விட்டார். புதிய வீடு, புதிய சூழ்நிலை, சுரேஷின் தாயாரை யாராவது விசாரிக்க தொடங்கினால் கூட படத்தை பார்த்து விட்டு அமைதியாகி விடுவார்கள். சுந்தரம் மகன் சுரேஷை தவிர வேறு எதை பற்றியும் நினைக்கவில்லை. அவன் கல்வி, அவன் சந்தோஷம், அவன் ஆரோக்கியம், இவை மட்டுமே அவர் லட்சியமாக இருந்தது. சாமண்ணா மிகவும் நல்லவர். அந்த வீட்டு பெரிய மனிதர் என்று சொல்வது போல் நடந்து கொள்வார். அதனால் சுரேஷ் அவரோடு நன்றாக ஒட்டி கொண்டான். அவன் தாய் அவன் மேல் வீசி சென்ற அசிங்கங்களை கல்வியால் துடைக்க தொடங்கினான். மருத்துவம் படித்து அதில் மாஸ்டர் டிகிரியும் பெற்றான். புற்றுநோயில் ஆராய்ச்சி செய்தான். சுரேஷ் MBBS படிக்கும் போது சைலஜா பழக்கமானாள். வீட்டிற்கு அழைத்து வந்தான். நட்பாகத்தான் பழகினார்கள். அவள் அழகையும் நல்ல குணத்தையும் எளிமையையும் நேருக்கு நேர் பார்த்து பேசும் நேர்மையையும் பார்த்த சுந்தரம் அவள் பெற்றோர்களிடம் பேசி அவளை தன் மருமகள் ஆக்கிக் கொண்டார். சுரேஷ் பிரபல ஆஸ்பத்திரியில் டாக்டராக பணிபுரிந்து வருகிறான். சிறந்த புற்றுநோய் நிபுணர்களில் ஒருவன். அன்று மதியம் கன்சல்டிங்காக வந்த ஒரு பேஷண்டை பார்த்து திகைத்தான் சுரேஷ். அவள் ஓர் அனாதை விடுதியிலிருந்து வந்திருந்தாள். கூடவே சிஸ்டர் ஒருவர். அவனுக்கு அந்த பெண்மணியின் கண்கள் ஏதோ பழக்கமானது போல் இருந்தது. அது அம்மா வாசுகையோ என்று ஒரு சந்தேகம். அவளுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாவற்றையும் ஆராய்ந்தான். மூச்சு விடுவதற்கே மிகவும் சிரமப்பட்டாள். ரெக்கார்டில் அவள் பெயர் வாசுகி என்று எழுதப்பட்டிருந்தது. சுரேஷ் தங்கள் ஆஸ்பத்திரியிலேயே சேர்த்துத்தான் மேலும் சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று கூட வந்தவரிடம் கூற அவர் உடனே சேர்த்து விட ஏற்பாடுகளும் செய்தார். அந்த நோயாளி தன் தாய்தானா என்ற சந்தேகம் அவனுக்குள் இருந்தது. தங்கத்திலே செதுக்கியது போன்றிருந்த அவள் மேனி கருத்து, கடலலை என இருந்த கூந்தல் வெளுத்து மண்டையெல்லாம் தெரிந்தது. பார்ப்பதற்கே மிக பரிதாபமாக இருந்தது. அவளை பரிசோதிக்கும் போது நுரையீரல் புற்றாக இருக்குமோ என்று தோன்றியது. நேற்று வந்து சேர்ந்த அந்த பெண் மட்டும் அவன் தாயாக இருந்தால் கட்டாயம் தன்னால் அவளுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது என்று நினைத்தான். அப்பாவிடம் அவளை காட்டினால் நிச்சயம் அம்மாதானா இல்லையா என்று தெரிந்துவிடும் என்று தன் யோசனைக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு போய் படுத்தான். அடுத்த நாள் காலை டைனிங் ஹாலில் சாமண்ணாவிற்கு சைலஜா உதவி கொண்டிருந்தாள். காலை 7 மணிக்கெல்லாம் டைனிங் ஹாலே மணத்தது. ஒரு பக்கம் ஓட்ஸ் கஞ்சி அப்பாவுக்காக, பொங்கலும் சட்னியும் சாம்பாரும், அது எல்லாருக்காகவும், அன்று என்னவோ கூடவே பூரியும் உருளைக்கிழங்கும். சாமண்ணா, நான் தான் காலையிலே பூரி வேண்டாம் யாருக்கும் என்று சொல்வேனே என்றான் சுரேஷ். சுரேஷ், இது அப்பாவாக செய்யவில்லை, நான் தான் செய்ய சொன்னேன் என்றாள் சைலஜா. அவள் சாமண்ணாவை அப்பா என்றுதான் கூப்பிடுவாள். எப்போதும் ஒரே ட்ரையாக வேண்டாம் சுரேஷ், வாரத்தில் ஒரே ஒரு நாள் என்றாள் கெஞ்சலாக. சுரேஷின் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு, குழந்தை என்னவோ ஆசைப்படுகிறாள், விடு என்றார். அப்பா, நீங்கள் அவளுக்கு குழந்தை குழந்தை என்று மிகவும் செல்லம் கொடுக்கிறீர்கள் என்றான் சிரித்து கொண்டே. சைலஜா மாமனாரின் பின்னாலே போய் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் இரண்டு காதின் மேல் வைத்து ஆட்டி அழகு காட்டினாள். அப்பா, உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் சுரேஷ். என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தார் சுந்தரம். எங்க ஆஸ்பத்திரியில் ரூம் நம்பர் 32 ஒரு பெண்மணியை ஏதோ ஒரு ஹோமிலிருந்து கொண்டு வந்து அட்மிட் செய்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் எதற்காக பார்க்க வேண்டும்? அந்த அம்மாவை பார்த்தால் எனக்கு எங்கோ பார்த்தது போல் தோன்றுகிறது. என் சந்தேகத்தை நீக்க வேண்டும். உனக்கு என்ன சந்தேகம்? அந்த அம்மா நம்மை ஏமாற்றி விட்டு ஓடின என் அம்மாவோன்னு. உன் அம்மாவே தான். நானும் சைலஜாவும் தான் அவளை கொண்டு வந்து அங்கு சேர்த்தோம். சைலஜாவா என்றான் சுரேஷ் திகைப்போடு. ஆம், சைலஜாதான். ஆனால் சைலஜாவிற்கு அவள் யாரென்று பிறகுதான் தெரியும். சைலஜா கூட என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. நான் தான் உன்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றும் நானே சொல்லிக் கொள்கிறேன் என்றும் வற்புறுத்தி கூறினேன் என்றார் சுந்தரம். அதற்கு மேல் சுரேஷ் ஒன்றுமே பேசவில்லை. தன் பென்ஸ் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சைலஜாவும் அதே ஆஸ்பத்திரியில் தான் வேலை செய்கிறாள். சுரேஷ், என் மேல் கோபமா? இல்லை சைலஜா, என் மனைவி மிக நல்லவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாவ மூட்டையை கொண்டு வந்து இங்கேயே சேர்த்தீர்கள். இந்த ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்க மிக அதிகமாக பணம் தேவையாக இருக்குமே என்றான் சுரேஷ். அப்பா அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தார் இல்லையா, அதன் மேல் லோன் வாங்கி கட்டினார். நான் கூட நம்முடைய சேமிப்பிலிருந்து கட்டலாமே, ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட்டின் மேல் போய் லோன் வாங்க வேண்டும் என்று கேட்டேன் என்றாள் சைலஜா. நீ என்னிடம் சொல்லியிருக்கலாம் இல்லையா சைலஜா. சுரேஷ், நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயம் உங்க அப்பாவின் பர்சனல் விஷயம், நான் எப்படி அவர் அனுமதி இல்லாமல் சொல்ல முடியும்? அன்று மாலை ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பிய சுரேஷ் சைலஜாவிடம், நாம் எல்லாரும் ஒரு மாதம் லீவில் குலு மணாலி எல்லாம் போய் சுற்றிவிட்டு வரலாம் என்றான். என்ன என்றாள் வியப்புடன் சைலஜா. நீதான் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா, அதனால்தான். சுந்தரம் பேசாமல் அவர்களையே கவனித்துக் கொண்டிருந்தார். நான் கேட்டேன் உண்மைதான், ஆனால் அதற்கான நேரம் இதுவல்ல சைலஜா. ஏன், நேரத்திற்கென்ன சுரேஷ்? உங்கள் அம்மா உங்கள் கவனிப்பில் ட்ரீட்மெண்டில் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை விட்டுவிட்டு நாம் எப்படி போவது? அவர்களுக்கு சிடி ஸ்கேன் நேற்று எடுத்தீர்களா? அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் தொடங்க வேண்டாமா? ஸ்கேன் ரிசல்ட் பார்த்தேன், மற்ற டெஸ்டுகளும் செய்தேன். லங் கேன்சர் ஸ்டேஜ் 3 இருக்கிறது. கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி எல்லாம் தர வேண்டும். என்ன செய்தாலும் வாழ்நாளை சில நாட்கள் அல்லது மாதங்கள் அதிகரிக்கலாம். வேறொன்றும் செய்ய முடியாது, வினை விதைத்தவன் வினைதானே அறுப்பான். நீங்கள் ஒரு டாக்டர், சராசரி மனிதன் மாதிரி பேசாதீர்கள். வியாதி முற்றிய நிலையில் எப்படி வேறு டாக்டரை நம்பி ஒப்படைப்பது? அப்பா நீங்கள் என்ன புத்தரா அல்லது மகாத்மாவா? உங்களையும் என்னையும் நடுரோட்டில் விட்டு சென்ற பெண்மணி அந்த அம்மா. எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு சொல்லடி! வீட்டை விட்டு யார் காரிலோ ஓடியது அந்த அம்மா. ஆனால் அடிபட்டது, அவமானப்பட்டது நாம். என்னால் அந்த அம்மாவிற்கு மருத்துவம் பார்க்க முடியாது என்றான் சுரேஷ். நீங்கள் அப்படி சொல்வது தவறு சுரேஷ். முதன் முதலில் மருத்துவக் கல்லூரியில் நுழையும் போதே நாம் செய்யும் பிரமாணம் மறந்துவிட்டதா? ஏழை பணக்காரர் நண்பர் விரோதி என்ற பேதமில்லாமல் நம் கல்வி பயன்பட வேண்டும் அல்லவா என்றாள் சைலஜா. அப்போதுதான் சுந்தரம் வாய் திறந்து பேசலானார். அவள் என் மனைவியாக வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், என்றைக்கிருந்தாலும் என் மகனின் தாய் அவள்தானே. அந்த புனிதமான உறவை யாராலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. என் மகனுடைய தாய் அனாதையாக சாகக்கூடாது. அந்த பாவம் எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம். ஆகவே நீ அவளை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைக்கு நீ வேலைக்கு போ, அது உன் கடமை. ஆமாம் சுரேஷ், குலு மணாலி எங்கும் போய்விடாது. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அந்த அம்மாதான் உங்கள் தாய். நீங்கள் உங்கள் கடமையில் தவறாது இருந்தாலே எங்களுக்கு போதும். அப்போது குலு மணாலி நம் வீட்டிற்கே வந்துவிடும் என்றாள் சைலஜா. நம்ம பாப்பா கெட்டிக்கார பாப்பா, அது சொல்படி கேட்டால் பிரச்சனையே இல்லை என்றார் சாமண்ணா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.